அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 12 நாள் செவ்வாய்க்கிழமை இந்திய நிகழ்ச்சியில் உங்களுடன் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் விருதாஜலத்தில் நேற்று ஜெயலலிதா பிரச்சார கூட்டத்தில் இருவர் பலியான சம்பவத்துக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி, இலங்கை ராணுவம் வடமாகாணத்தில் பொதுமக்கள் நிலங்களை கையப்படுத்துவதாக வந்த குற்றச்சாட்டுகளை பாதுகாப்புச் செயலர் மறுத்திருப்பது பற்றிய செய்தி, பனாமா ஆவணங்களில் இருப்பதாக கூறப்படும் இளைஞர்கள் பெயர் பற்றி விசாரிக்கப் போவதாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கூறியிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு,
the provenance of the material i.e. who leaked it and all that could lay some doubts
ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
உலக பொருளாதார வளர்ச்சி குறித்த தமது மதிப்பீட்டை சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் பின்னோக்கி நகர்த்தியுள்ளது. உலக பொருளாதாரம் நீண்ட காலமாக ஒரு மெதுவான வளர்ச்சியை கண்டு வருவதே இதற்கு காரணமென IMF தெரிவித்துள்ளது. இது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக IMF-ன் தலைமை பொருளியல் அதிகாரி தெரிவித்தார்.
But at an increasingly disappointing pace.
இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் 3.2 வீத பொருளாதார வளர்ச்சியை காணும் என தெரிவித்த IMF உலக பொருளாதாரம் எதிர்மறை விளைவுகளுக்கு முகம் கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது பிராந்திய மற்றும் சர்வதேச பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சமீபத்திய மதிப்பீடுகள் கூறுவதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நடவடிக்கையானது பிரிட்டன் மற்றும் மற்றைய ஐரோப்பிய நாடுகளுக்கிடையிலான வர்த்தக உறவுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் என தெரிவித்துள்ள அந்த நிதியம், இது மிகப்பெரிய சவாலாக அமையும் எனவும் கூறியுள்ளது. வரும் ஜூன் மாதம் 23 தேதி நடத்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ள வாக்கெடுப்பு முதலீட்டாளர்களுக்கு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது.
நைஜீரியாவை தளமாக கொண்டு இயங்கும் இஸ்லாமியவாத குழுவான போகோஹராம் தற்கொலை குண்டுதாரிகளாக பாவிக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 10 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என ஐக்கிய நாடுகள் தெரிவிக்கின்றது. கடந்த ஆண்டு கேமரூன், சாட் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளில் அவ்வாறான தாக்குதல்களில் 44 சிறுவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக ஐநாவின் சிறுவர்களுக்கான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை 2014 4 காணப்பட்டது.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதல்களுடன் தொடர்புடைய விசாரணையின் ஒரு பகுதியாக மேலும் பலரை பெல்ஜிய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் உள்ள ஒரு வீட்டை முற்றுகையிட்ட காவல்துறையினர் 3 பேரை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். பிரசல்ஸ் விமான நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 2 ஆண்களுக்கு எதிராக பயங்கரவாத குற்றச்சாட்டுகளுடனான வழக்கை அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். இந்த 2 இடங்களிலும் தாக்குதல்களை மேற்கொண்ட குண்டுதாரிகளில் தங்குவதற்கு வாடகைக்கு தொடர்மாடி குடியிருப்பு எடுத்துக் கொடுக்க உதவினார்கள் என இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
வெஸ்ட்மினிஸ்டரில் உள்ள பிரிட்டிஷ் வெளியுறவு தலைமைச் செயலகத்தில் எலிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவ பிரிட்டிஷ் வெளியுறவு அலுவலகம் பூனையொன்றை கொண்டு வந்துள்ளது. லண்டன் வீதிகளில் அலைந்து திரிந்த நிலையில் மீட்கப்பட்ட இந்த பூனைக்கு 19 நூற்றாண்டில் பிரிட்டனின் புகழ்பெற்ற வெளியுறவு செயலாளராகவும் பிரதமராகவும் இருந்த பாமிஸ்டரின் பெயர் வைக்கப்பட உள்ளது.
சூடானில் தமது உறுப்பினர்கள் 16 பேர் கைது செய்யப்பட்டு மோசமாக தாக்கப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு கிளர்ச்சிக்குழு தெரிவித்துள்ளது. கிளர்ச்சிக்குழுவின் தலைவர் ரீ மாச்சரின் வருகையை எதிர்பார்த்து தலைநகர் ஜுபாவில் காத்திருந்தவர்களை இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் சில இந்திய குறிப்புகள். தமிழ்நாட்டில் விருதாஜலத்தில் நேற்று ஜெயலலிதா கலந்து கொண்ட அதிமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருந்த இருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்ற அஇஅதிமுகவின் விருதாச்சலம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இருவர் பலியான சம்பவத்திற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. ஆனால் இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், விருதாச்சலத்தில் நடைபெற்ற அஇஅதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் தொண்டர்கள் இருவர் உடல்நலக் குறைவால் மரணமடைந்ததற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் தற்போது சட்டமன்ற பொது தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேர்தல் முடிந்த பிறகு கட்சியின் சார்பிலான குடும்ப நல நிதியுதவி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா அதில் அறிவித்துள்ளார். முன்னதாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா திங்கட்கிழமையன்று விருதாச்சலத்தில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 13 அஇஅதிமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றினார். அந்த கூட்டத்திற்கென சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் காலையிலேயே வந்திருந்தனர். முதலமைச்சர் ஜெயலலிதா பிற்பகல் 3 மணிக்கு மேடையில் வந்து பேச்சை துவங்கினார். இதனால் காலையிலேயே கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் வெயில் மற்றும் நெரிசலின் காரணமாக கடுமையாக அவதியுற்றனர். இந்நிலையில் அப்போது அங்கு சுமார் 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 2 பேர் பலியானார்கள். இதே சம்பவம் தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி, பாமக நிறுவனர் ராமதாஸ், தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்களது கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கூட்டத்திற்காக அழைத்து வரப்பட்டவர்கள் பல மணி நேரம் வெயிலில் காத்திருந்த காரணத்தால் வெளியேற முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை வெளியே விட மறுத்ததாகவும், அதனால் நெரிசலில் சிக்கி 2 பேர் பலியானதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே திமுக தலைவர் கருணாநிதியின் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயண விவரப்பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கருணாநிதி வரும் 25ஆம் தேதியன்று திங்கட்கிழமை திருவாரூரில் வேட்பு மனு தாக்கல் செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் தொகுதியில் கருணாநிதி போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. மேலும் வெளியாகியுள்ள அந்த விவரப்பட்டியலின்படி வரும் 23ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் பிரச்சார பயணத்தை துவக்கும் கருணாநிதி வரும் மே 14ஆம் தேதி அன்று சென்னையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்வார் என்று கூறப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார், கொல்லம் பரவங்கூர் புட்டிங்கல் பகவதி ஆலயத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தை அடுத்து கேரள உயர்நீதிமன்றம் பட்டாசுகளை வெடிப்பதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் பினுவுடன் பேசினார் முரளிதரன்.
கேரளா ஹைகோர்ட் இன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, இன்டரிம் ஆர்டர் தான். அது ராத்திரி காலங்களில் 140 டெசிபலுக்கு மேல் சப்தம் உள்ள பட்டாசுகள் வெடிக்கிறதுக்கு தடை விதித்திருக்காரு. நேற்று ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி போறதுக்காக. அந்த லெட்டர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு பெட்டிஷனா கன்சிடர் பண்ணி இன்னைக்கு அந்த ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது. அந்த ஆர்குமெண்ட்ஸோட எண்ட்ல இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வியாழக்கிழமை இன்னும் கோர்ட்டு கன்சிடர் பண்ண போறாங்க. இந்த கொல்லம் பரவூர் உள்ள புத்திங்கல் கோவிலில் வானவெடிக்கை நிகழ்ச்சி நடக்கும்போது ஏற்பட்ட தீ விபத்துகள் இந்த மாநிலத்தில் மேலும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதுக்காக தேவையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று இந்த மாநில கவர்மெண்ட்டுக்கு ஹைகோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த விபத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் இதுவரைக்கும் 111 பேர் பலியானார்கள், 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்.
இப்போது இந்த விபத்தையொட்டி அரசியல் கட்சிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க? அனைத்து கட்சி கூட்டம் நடப்பதாக சொல்லப்பட்டது, என்றைக்கு நடக்கிறது, அதுல என்ன விஷயங்களை விவாதிக்க இருக்கிறார்கள்?
வியாழக்கிழமை இந்த மீட்டிங், ஆல் பார்ட்டி மீட்டிங் கால் பண்ணியிருக்கு சீஃப் மினிஸ்டர். அந்த மீட்டிங்ல ஒரு கன்சென்சஸ் இவால்வ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் விழிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஒரு எல்லா கோவில்லையும் இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் தேவை. அந்த பொலிட்டிக்கல் கன்சென்சஸ்க்காக எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காங்க.
இந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு கைதிகள் ஏதாவது நடந்திருக்கா, வேறு யாராவது சரணடைந்திருக்கிறார்களா?
இந்த விபத்து நடந்த ஏற்பட்ட புற்றிங்கல் கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் போர்டியோட ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியோட ஒபிஷியல்ஸ் இன்னைக்கு சரண்டர் பண்ணிருக்காங்க. 6 பேர் இன்னைக்கு சரண்டர் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல.
பினு அவர்கள் தெரிவித்த இந்த கருத்துக்களுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் வடக்கில் பொதுமக்கள் காணிகளை புதிதாக கையகப்படுத்தும் நடவடிக்கையை இராணுவத்தினர் மேற்கொள்வதில்லை என்று இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேனே ஹெட்டியாராச்சி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் வடக்கில் பொதுமக்களின் காணிகளை புதிதாக கையகப்படுத்தும் நடவடிக்கையை இராணுவத்தினர் மேற்கொள்ளவில்லை என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அரச பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முன்னர் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை இராணுவத்தினர் ஊர்காவல்துறை உட்பட வடக்கில் பல பகுதிகளிலும் பொதுமக்களின் காணிகளை கையகப்படுத்துகின்றனர் என கூறி, யாழ் அரச அதிபர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்ததன் பின்னணியில் காணிகளை கையகப்படுத்தும் இராணுவத்தினரின் செயற்பாடுகள் தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இது ஒரு பிழையான தகவல். அரச பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்னதாக கையகப்படுத்த திட்டமிட்டிருந்த இடங்களைத்தான் நாங்கள் கையகப்படுத்தி வருகிறோம். ஆனால் புதிதாக எந்த இடத்தையும் கையகப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை
என்று கூறிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம், முன்னதாக கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள காணிகள் என்று நீங்கள் எதனை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது,
அதாவது
அரச பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காணிகள், உதாரணத்திற்கு பலாலி விமான நிலையம், காங்கேசந்துறை துறைமுகம் ஆகிய பகுதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நாங்கள் 6 அல்லது 7 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னெடுத்தோம். இவ்வாறு பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு கையகப்படுத்த திட்டமிட்ட காணிகளை கையகப்படுத்துகிறோமே தவிர புதிதாக எந்த காணியையும் நாங்கள் கையகப்படுத்தவில்லை
என்றார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டி ஆராய்ச்சி.
செய்தி வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையின் முல்லைத்தீவில் கிராம சேவை அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை வடமாகாண சபை கண்டனம் செய்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. இது குறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடற்தொழில் செய்வதற்காக அத்துமீறி குடியேறியதாக சொல்லப்படும் தென்னிலங்கை மீனவர்கள் தொடர்பாக தகவல் சேகரிக்கச் சென்ற கிராம சேவையாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை வடமாகாண சபை பிரேரணை ஒன்றின் மூலம் இன்று கண்டித்திருக்கின்றது. கொக்கிலாய் புலிபாய்ந்தகல் என்ற இடத்தில் இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் இராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருப்பதாக வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் சபையில் கொண்டு வந்துள்ள தனது பிரேரணையில் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்.
ஈடுபட்டு வரும் சிங்கள மீனவர்களால் தாக்கப்பட்டுள்ளார். பின்னர் இம்மீனவர்களால் தொலைபேசி மூலம் தகவல் அனுப்பப்பட்டு சில இராணுவத்தினர் அங்கு வருகை தந்துள்ள கிராம அலுவலரின் தேசிய அடையாள அட்டை மற்றும் உத்தியோகபூர்வ அடையாள அட்டைகளை பறித்து அவரை மரியாதை குறைவான வார்த்தைகளால் திட்டியும் உள்ளார். சிவில் நிர்வாகமா அல்லது இராணுவ ஆட்சியா நடக்கின்றது என்பதை கேட்க விரும்புகின்றேன்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் அவர்கள். இந்த சம்பவத்தில் காயமடைந்த கிராம சேவகர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இது தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டு புனையில் விடப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். அதேவேளை இந்த சம்பவத்தில் இராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வடமாகாணத்தில் பொதுமக்களின் காணிகள் அரசப்படைகளின் தேவைகளுக்காக கையகப்படுத்தும் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் தலைமையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் முன்னிலையில் வருகின்ற 18ஆம் தேதி ஆராயப்பட இருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். பனாமா நாட்டில் மொசாக் ஃபொன்சேகா நிறுவனத்தின் மூலம் கணக்குகளை வைத்திருப்பதாக கூறப்படும் சில இலங்கையர்கள் விஷயத்தில் விசாரணை நடத்தப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இது குறித்து செய்திக்குறிப்பை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
பனாமாவின் மொசாக் ஃபொன்சேகா நிறுவனத்திலிருந்து கசிந்த ஆவணங்களில் இருக்கும் இலங்கையர்களின் பெயர்கள் தொடர்பில் விசேட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். மில்லியன் கணக்கான ஆவணங்கள் கசியவிடப்பட்டுள்ள நிலையில் அவற்றை ஆராயாமல் எந்த முடிவுக்கும் செல்ல முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார்.
Yes, we have got some of those papers and we are requesting further information from
பனாமாவில் கசிந்த ஆவணங்கள் சில எங்களுக்கு கிடைத்துள்ளன. இது தொடர்பில் மேலதிக தகவல்களை தரும்படி சம்பந்தப்பட்ட நாடுகள் அல்லது நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளோம். ஆனால் இந்த விஷயம் தொடர்பில் தற்போது ஒரு தீர்மானத்திற்கு எங்களால் வர முடியாது. குறிப்பாக பனாமா ஆவணங்களில் வெளியாகியுள்ள தகவல்களை வெளியிடுவதில் சர்வதேச விதிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டியுள்ளது. உள்நாட்டு சட்டத்தின்படி குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படாத வரை சந்தேகத்திற்குள்ளாகி இருப்பவர்களின் பெயர்களையோ தகவல்களையோ ஊடகங்களிடம் கூற முடியாது
என்று கூறிய மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், கசியவிடப்பட்ட ஆவணங்களின் நம்பகத்தன்மை தொடர்பில் சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்தார்.
We have to check whether the documentation is authentic and this information came from third parties. It didn't come from the original source.
கசியவிடப்பட்டுள்ள ஆவணங்கள் உண்மையானதா என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய வேண்டியுள்ளது. இந்த தகவல்கள் மூன்றாம் தரப்பினரால் கசியவிடப்பட்டுள்ளதே தவிர சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினால் வெளியிடப்படவில்லை. எனவே இந்த ஆவணங்கள் உண்மையானதா என்ற கேள்வியும் இங்கு இருக்கிறது. தற்போது எங்களிடம் உள்ள ஆவணங்களை கொண்டு விசாரணைகளை நடத்தி வருகிறோம். வெளிநாடுகளிலிருந்து மேலும் ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கோரியுள்ளோம். இவை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய வரும் காலத்தில் நாங்கள் தகவல்களை வழங்குவோம்
என்றார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன். உலக நாடுகளில் உள்ள செல்வந்தர்கள் உள்நாட்டில் வரி செலுத்துவதை தவிர்ப்பதற்காக பனாமாவில் உள்ள மொசாக் ஃபொன்சேகா நிறுவனத்தை பயன்படுத்தியுள்ளனர் என்ற தகவலுடன் மில்லியன் கணக்கான ஆவணங்களும் சமீபத்தில் வெளியிடப்பட்டன. இந்த ஆவணங்களில் இலங்கையைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களின் பெயர் விவரங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ள பின்னணியில் மத்திய வங்கி ஆளுநரின் இந்த கருத்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்களையும் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.